திருச்சிற்றம்பலம் சைவம் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருமந்திரம் ஞான உரை. வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரார்களோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திரு பெரும் துரை உரை சிவனே எந்த ஏசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிளன் ஓர் கைமாறே. எல்லாம் உள்ள மதுரை சொக்கநாத பெருமானினுடைய இரண்டு திருவடிகளையும் முதலில் வணங்குகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் திருமந்திரம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் திருமந்திரத்தில் ஐந்தாம் தந்திரத்திலிருந்து இறைவனை அடையக்கூடிய மார்க்கங்களை சிந்தித்தோம். இன்றைக்கு ஆறாம் தந்திரத்திலிருந்து சில கருத்துக்கள் இறைவன் உணர்த்திய வண்ணம் சிந்திப்போம். திருமந்திரம் நவ ஆகமங்கள் என்று சொல்லக்கூடிய நிலை. நவ ஆகமங்களிலே இன்று ஆறாவது ஆகமம் என்றால் வியாமல ஆகமம். ஆறாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகள் அனைத்தும் வியாமல ஆகமத்தினுடைய அடிப்படையில் அமைந்தது. இதிலே இன்றைக்கு நாம் இறைவனுடைய திருவடியின் பெருமையை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இறைவனுடைய திருவடி என்று சொன்னால் திரு அருள் என்று பொருள். திருவருளே எல்லாம், அருள்தான் நம்மை ஆள்கிறது. நமக்கெல்லாம் புகலிடமும் திருவடிதான். திருவடிதான் தொடக்கம். அதான் மாணிக்க வாசகர் தன் திருவாசகத்திலே திருவம்பாவையிலே 20வது பாடல், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். ஆதியாம் பாதமலர் என்று சொன்னால் எல்லா பொருள்களுக்கும் முதலாவதாக இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய இரண்டு திருவடிகள். ஆனால்தான் திருவடியை நாம் சிந்திக்க வேண்டும். திருவடி என்று சொன்னால் கருணை என்று பொருள். திருவடியே கருணை. அதை நாம் ஒரு நிலையாக சிந்திக்கலாம். முருகப்பெருமானுக்கு 6 திருமுகங்கள். 6 திருமுகங்கள் இருந்தாலும் 12 திருக்கரங்கள். 12 திருக்கரங்கள், 12 தோள்கள். ஆனால் திருவடி மட்டும் 2. ஏன் 2 திருவடி? அப்போ 12 திருவடிகள் இருக்கலாமே. 12 திருவடிகள் இருந்தால் அடியார்கள் வணங்குவதற்கு 12 கைகள் இல்லை. நமக்கு 2 கைகள் இருப்பதனால் நாம் வணங்குவதற்கு 2 திருவடிகளை பெற்றிருக்கின்றார். அதுதான் நம்முடைய நம்மீது கொண்ட கருணை காரணமாக அந்த இறைவனுக்கு 2 திருவடிகள். அந்த திருவடியினுடைய பெருமை, ஞானிகளுக்கெல்லாம் புகலிடம் இறைவனுடைய திருவடி. மந்திரம் திருவடி. இப்போ மந்திரம் என்று சொன்னால் நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வயா மீடியா. மந்திரத்தின் வழியாக நாம் இறைவனை அடைய வேண்டும். எந்த மந்திரத்தை நினைக்கின்றோமோ அந்த மந்திரம் நமக்கு நிச்சயமாக காக்கும். எந்த மந்திரத்தை நாம் வந்து உச்சரிக்கிறோமோ அந்த மந்திரத்தினுடைய மந்திரத்திற்கு உரிய இறைவன் நம்மை காப்பார். அது மந்திரம், அது மந்திரமாவதும் மாமருந்து. அதாவது மருந்துன்னாவே ஒரு பிணியை தீர்க்கக்கூடியது. அது உடற்பிணி உயிர்ப்பிணி ரெண்டு இருக்கும். இந்த உடலில் இருக்கிற வந்து நோயின்னு சொல்கிறோம். உயிருக்குள்ள பிணிங்கிறது வந்து பிறவி. அதுதான் அந்த அந்த பிறவி என்ற பிணியை நீக்கக்கூடிய மருந்து இறைவனுடைய திருவடி. அதான் மாமருந்து. இல்லை அபிராமிப்பட்டர் அபிராம் அந்ததில் பிணியே பிணிக்கு மருந்து என்பர். அது பிணிக்கு மருந்து யாருன்னா இறைவன் தான். அதுதான் மாமருந்து. நம்முடைய திருமூலர் திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே இதை பதிவு செய்கிறார். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும். இப்போ தந்திரம் என்று சொன்னால் இறைவனை அடையக்கூடிய மார்க்கம், அது உபாயம்னு சொல்கிறது. அதுதான் தந்திரம். அவருடைய அவனோட வாக்குகளாக நமக்கு உபாயம் செய்திருக்கின்றார். திருமுறைகள் வழியாக நாம் இறைவனை அடையலாம். சைவ சித்தாந்த நுண்பொருளை கேட்டு அதன் வழியாக ஞானம் பெற்று இறைவனை அடையலாம். சிவாய நம என்ற மந்திரத்தை சிந்தித்து கொண்டிருந்தால் இறைவனை அடையலாம். இதெல்லாம் தந்திரம், இதுதான் உபாயம், வழிகள்னு பேர். இந்த வழிகள் எல்லாருமே இறைவனுடைய திருவடி தான். அடுத்தது தானங்கள். தானங்கள் என்று சொன்னால் தானங்கள்னால் தகுதிக்கு, அதாவது நம்முடைய தகுதி உள்ளவர்களுக்கு வழங்கக்கூடியது, தம்மை விட மேலானவர்களுக்கு வழங்குவது தானம். இப்போ தானங்கள் ஆவது என்று சொன்னால் அங்கு சிவஞானம் என்று பொருள். அப்போ நம்ம அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு இறைவனுடைய 2 திருவடி நமக்கு தேவை. தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும். இந்த சுந்தரம்னா பொதுவாக அழகுன்னு பேர். அதாவது இந்த இடத்துல வந்து சுந்தரம்னா ஒரு உயர்ந்த பொருள். அப்புறம் தூய் நெறி, தூய்மையான நெறின்னா உணர்வறிய மெய்ஞானம் தான் தூய்மையான நெறி. சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவடிகள். அப்போ அதனால தான் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா எல்லா அருளாளர்களுமே திருவடியை வணங்குவார்கள், திருவடியினுடைய பெருமையை பேசுவார்கள். அந்த திருவடியை நாம் இருகப்பற்ற வேண்டும். இந்த திருவடி அந்த திருவடி ஞானம், இந்த திருவடி ஞானம் என்பது சீவனை சிவமாக்கும், ஆன்மாவை பக்குவப்படுத்தும், சிவத்தன்மையை அடைய செய்யும். இப்போ சிவத்தன்மையை அடைய செய்வது திருவடி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஒன்று என்னென்னா இந்த குளவின்னு ஒன்று இருக்கும். இந்த குளவி என்ன செய்யும், அது போய் வேறு ஒரு கூட்டிலிருந்து ஒரு சின்ன முட்டையை மாதிரி தூக்கிட்டு வந்துடும் வேற ஒரு கூட்டிலேருந்து. அது வந்து அந்த புழுவை கொண்டுட்டு வந்து ஒரு புழுவை தூக்கிட்டு வரும். அந்த புழு வந்து குளவியுடைய புழு இல்லை, வேறு ஒரு புழுவாக இருக்கும். அந்த புழுவை என்ன செய்யும், குளவி என்ன செய்யும், கொட்டும். அந்த புழுவை குளவி கொட்டி 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 அந்த குல அந்த 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 குலவியினுடைய தன்மையை அந்த புழுவுக்கு ஏற்றும். அதுபோல் நம்முடைய இறைவனுடைய திருவடி என்ன செய்யும்னா இந்த சீவனை சிவமாம் தன்மையை அடைய செய்யும், சிவத்தை ஏற்றும். சிவத்தை ஏற்றி 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 அந்த ஆன்மாவானது பக்குவப்பட்டு சிவத்தன்மை அடையும். இந்த திருவடி தீட்சைங்கிறது ஒரு முக்கியமான பகுதி நம்முடைய சைவத்திலே. இது மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சையை வழங்கியிருக்கிறார். இது நம்முடைய திருவாசகத்திலே அவர் பதிவு செய்கின்றார். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்போ இந்த பற்றுகளையெல்லாம் நீக்குகின்றார். பொதுவாக இறைவனுடைய குரு உபதேசத்தை நாம் பெறுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையானது மாறும். உபதேசம் பெறுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கை வேறு, உபதேசம் பெற்ற பின் வாழ்க்கை வேறு, இரண்டாக பிரிக்கணும். அந்த குரு உபதேசத்தை பெற்றவுடன் அந்த சீடருடைய வாழ்க்கை நிலையானது பரிபக்குவப்பட்டு மாறக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த திருவடி ஞானம் என்ன செய்யும் அப்படின்னா சிவத்தோடு சேர்க்கும். திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும். இந்த திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். சிவலோகம்ங்கிறது சிவபெருமான் இருப்பிடம் சொல்லலாம். விண்மேவு கைலாயம், சிவபெருமான் இருக்கக்கூடிய இடம் விண்மேவு கைலாயம்னு சொல்கிறது. அந்த கைலாயத்துக்கு நம்ம சேர்த்து விட்டுறோம். சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு வெள்ளை யானையில் அப்படியே போனார். அப்படி போகும்பொழுது அப்படிங்க கைலாயத்துக்கு போகும்பொழுது அங்கே வரவேற்பு, மிகப்பெரிய வரவேற்பு நடந்தது. இந்திரன் மால் முதல் ஏழ்மிகு தேவரெல்லாம் அவரை வணங்குறாங்க, வணங்கி வரவேற்கிறாங்க. அது விண்மேவு கைலாயம். அதுபோல் இந்த விண்மேவு கைலாயத்திற்கு நம்மை சேர்ப்பிப்பது இறைவனுடைய திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானம் இந்த சிறை மலம் மீட்டும். இந்த சிறை மலம்னா ஆணவம். அப்போ இந்த ஆன்மாவில் உள்ள அழுக்கையை வந்து நீக்குவதற்கு இறைவனுடைய திருவடி ஞானம் தேவை. அந்த திருவடி ஞானம் தின் சித்தி முத்தியே, அந்த சித்தி முத்தி, சித்தின்னா மேல்நிலை ஞானம், முத்தின்னா இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை, இதையெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியது இறைவனுடைய திருவடி. ஆனால் நாம் என்ன செய்யணும், ஒரு திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது இறைவனை வணங்கும் பொழுது திருவடியை முதலில் வணங்க வேண்டும். திருவடியிலிருந்து நாம் வந்து வணங்கிக்கிட்டே போகணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் அந்த பாதாதி கேசம்னு பேர். பாதாதி கேசமாக இறைவனை வணங்க வேண்டும். முதலில் நாம் வணங்க வேண்டியது இறைவனுடைய திருவடி. ஆகதான் திருவடியினுடைய பெருமையை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அப்ப பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனித்த பிறவியும் வேண்டும்ங்கிறார். அப்போ இறைவனுடைய திருவடியை வணங்குவதற்கு இந்த மனித பிறவி தேவை என்று ஒரு அப்பர் பெருமானுடைய பாடல். இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் திருவடியை நாம் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்து இந்த குருவை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. இந்த குரு என்று சொன்னாலே ஒரு குருவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. குருவுக்கு இலக்கணம் ஒரு குருவை உருவாக்கணும். சீடர்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு விதம், ஆனால் அந்த சீடர்களை வந்து குரு தன்மைக்கு உருவாக்குவது தான் குருவினுடைய ஒரு முதல் கடமை. அந்த குருவானவர் யார் அப்படின்னு சொன்னால், நம்ம சைவத்தை பொறுத்தவரை இறைவனே குருவாக வருவார். சிவமே குரு, குருவே சிவம். குருவுக்கும் சிவத்துக்கும் பேதமில்லை. பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சிவபெருமானே மானிட சட்டை வடிவம் தாங்கி சகலவகை ஆன்மாக்களாகிய நமக்கு அருள் கொடுப்பார். இதிலே மூன்று வகையான ஆன்மாக்கள் உண்டு. இப்போ நம்மெல்லாம் வந்து ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று மலங்கள், மூன்று அழுக்குகளை உடையவர்கள், அதனால் சகலர்னு பேர். அப்போ நம்மை போன்ற சகலர்களுக்கெல்லாம் இறைவன் நேரடி அதாவது ஒரு மானிட வடிவ சட்டை தங்கி வருகிறார். மானை காட்டி மானை பிடிப்பது போல, யானையை வைத்து யானையை பிடிப்பது போல, மனிதரை பிடிப்பதற்கு மனித உருவம் கொண்டு வருகிறார். நமக்கு மேலே இருக்கக்கூடிய பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு, அந்த பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு அந்த இறைவன் எடுத்த கோலத்தோடு அதாவது இறைவனுடைய திருவடிவத்தோடு வருகின்றார். இப்போ சிவபெருமான் வரணும் அப்படின்னு சொன்னால் மானும் அழுவமாக வருவார், ரிஷபாவகானத்தில் வருவார். பிரளயாகலர் ஆன்மாக்களுக்கு முருகப்பெருமான் வரணும் அப்படின்னா மயில் மேலே ஏறி வருவார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய விஞ்ஞானகர் ஆன்மாக்களுக்கு அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்து உணர்த்துவார். இப்படியே மூன்று வகையான ஆன்மாக்களுக்கும் இறைவன் மூன்று விதமாக வருகிறார். இப்போ எப்படி வந்தாலும் குருவாக வருபவர் சிவம். இதை நம்முடைய பாடலில் சொல்கிறாரு, குருவே சிவமென கூறின நந்தி. அப்போ குரு, அப்போ குருவே சிவம் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிவஞான போதத்திலே எட்டாம் உறுப்பா. எட்டாம் உறுப்பாவில் வந்து சிவபெருமான் குருவாக வந்து உபதேசம் கொடுத்தல். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன, தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கழல் செழுமே. இதுதான் எட்டாம் உறுப்பா. அது குரு உபதேசம், குரு உபதேசம்னு பேர். அப்போ தவத்தினை உடைய பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு சரியை கிரியை யோகம் இதில் ஊறி பக்குவப்பட்டு நிறைவு பெற்ற நிலையில் இறைவனே குரு வடிவாக வந்து உபதேசம் கொடுத்து அருள் வழங்குவார். இது நமக்கு சிவஞான போதம் காட்டுகின்ற பாதை. அப்போ வருகின்ற குரு யார் என்று கேட்டால் சிவபெருமானே குருவாக வருவார். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார், குருவே சிவனுமாய் கோணுமாயின் இருக்கும். கோன் என்றால் தலைவன் அர்த்தம். அப்படிப்பட்ட குரு அவர்களுக்கு தலைவனாக வருவார். அவருடைய வாழ்க்கையை வந்து இறைவன் பார்த்து கொள்வார். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த குரு எப்படிப்பட்டவர்னா, அந்த வாக்கு மனங்களையெல்லாம் கடந்தவர் ஞானி. ஞான நிலையில் அவர் உபதேசம் பண்ணுவார். அவர் தான் தலைவராகவும் இருப்பார், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் தான் குரு. அந்த சீடருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் களைவார். அழுக்குகளை களைந்துவிட்டு பிறவா பெருநெறி ஆகிய முத்தி நிலையை அருள்வார், வீடு பேட்டினை அருள்வார். எல்லாருமே அந்த குரு தான் கொடுக்கணும். அதுதான் நம்ம வந்து இறைவனை அடைவதற்கு குரு வழியாக செல்ல வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு வரிசைப்படுத்துவாங்க. அந்த மாதா என்ன சொல்லுவாங்க, பிதாவை அறிமுகப்படுத்துவாங்க. பிதா வந்து குருவை அறிமுகப்படுத்துவாங்க, குரு வந்து தெய்வத்தை அறிமுகப்படுத்துவாங்க. அப்போ இந்த இறைவனை வந்து காட்டுவதற்கு குரு தேவை. அப்போ அந்த குரு தான் இது தெய்வமாக வருகின்றார். இது வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்போ அந்த குரு எப்படி கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல குரு கிடைக்கணும். ஒரு பாடலை சொல்கிறாரு, கொல்லினும் நல்ல குருவினை கொள்ளுக. நல்ல அருமையான பாடல். ஏன்னா இந்த அகத்தியருக்கு வந்து முருகப்பெருமான் குருவாக கிடைச்சார். அதான் நமக்கு தமிழ் கிடைச்சது. அதனால் அகத்தியருக்கு எப்படி முருகபெருமான் கிடைச்சாரோ அதை மாதிரி நம்ம குரு கிடைக்கணும். இப்போ அருணகிரிநாதருக்கு முருகபெருமான் குருவாக கிடைச்சார். சரி, மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருவாக கிடைச்சார். கருவூர் சித்தருக்கு போகர் குருவாக கிடைச்சார். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குரு வழியாக நமக்கு வந்து கிடைக்கணும். அதனால தான் குரு இல்லா வித்தை பாழ் அப்படின்னாங்க. குரு தொட்டு காட்டணும். ஒரு யோக ரகசியமாக இருந்தாலும் சரி, அல்லது சாத்திர ரகசியமாக இருந்தாலும் சரி, வைத்திய ரகசியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு குரு தொட்டு காட்ட வேண்டும். இப்போ இந்த அகத்தியருக்கு வந்து தேரையர் இருந்தார். அகத்தியர் குருவாக இருக்கின்ற பொழுது அவருடைய மாணவர் தேரையர். ரெண்டு பேரும் வைத்தியம் செய்வாங்க. அப்போ அந்த அந்த ஆனால் தேரையர் வந்து ரொம்ப நுட்பமாக வைத்தியம் பண்ணுவார். அது குருவே ரொம்ப பாராட்டியிருக்கார். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குருவிடம் இருந்து குருகுலமாக 12 ஆண்டுகள் தங்கி அந்த குருவினுடைய அந்த நடவடிக்கைகள் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து தான் அதை உள்ளத்தில் கொண்டு இவர் அந்த குருநிலைக்கு வரணும். அந்த குருநிலைக்கு வருவதற்கு அந்த குருவானவர் அந்த சீடரை வந்து தயார்படுத்தி விடணும். அதுதான் குருவினுடைய இலக்கணம். அந்த அப்படி குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த அதாவது இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி ஆன்மாவை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு நமக்கு வழிகாட்டுகின்ற குருவுக்கு அந்த சீடர் எந்த காணிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் அந்த குரு காணிக்கை சொல்கிறார். உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அதான் சொல்லாது, அதாவது உடல் பொருள் ஆவி அனைத்தையும்ங்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நமக்கு அதாவது உடலால் உதவி செய்யணும், முடிந்த வரைக்கும் பொருளால் உதவி செய்யணும், அவருடைய உணர்வால் உதவி செய்யணும். உடல் பொருள் ஆவி இதே சொல்ல, உள்ள பொருள் உடல் ஆவியுடன் ஈக. அப்படி நாம் ஏதேனும் ஒன்றை கொடுத்தாலாவது, குரு வாங்குறது, குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிலையில் இருப்பாங்க. பற்று இல்லாதவங்க தான் குரு. இருந்தாலும் அந்த சீடர் என்று சொல்லுகின்ற பொழுது சீடருக்கு உள்ள இலக்கணம் ஏதேனும் இந்த குருவுக்கு உதவி செய்து அந்த நன்றிக்கடனை செலுத்த வேண்டும். அது அந்த குரு எப்படி இருக்கணும், சீடருக்கு உள்ள இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்கிறார். அது பக்குவப்பட்ட நிலையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அந்த சீடர் எப்படி இருக்கணும், அந்த குருவை விட்டு நவரவே கூடாது, சிக்கனை பிடிக்கணுமா. இதில் நம்ம மாணிக்க வாசகர் வந்து இறைவனை வந்து சிக்கனை பிடித்தார்ல, சிக்கனை பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியன்னு நம்முடைய திருவாசல பாடுவார். அது மாதிரி சிக்கனை பிடிக்கணும், எங்கே போனாலும் குரு எங்கே போனாலும் நம்மளும் அந்த சீடரும் பின்னாடியே போகணும். அப்போ அந்த கடலில் பார்த்தீங்கன்னா அந்த குருவும் சீடரும் சேர்ந்தே வருவாங்க. இப்போ குருவுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வாங்க சீடர்கள் அந்த காலத்தில். எல்லத்தனையும் இடைவிடாது நின்று, இந்த இல்லைன்னா ஒரு சின்ன அளவுன்னு அர்த்தம், இடைவெளியே இல்லை இருக்கக்கூடாதான், அந்த அளவுக்கு இடைவிடாமல் பக்கத்திலேயே போயிட்டு இருக்கணுமா. எல்லத்து அணையும் இடைவிடாதே நின்று சிக்கனை பிடித்து எனக்கு என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னா, தெல்லி ஏறிய சிவபதம் தானே. அந்த குரு என்ன பண்ணுவார்னா நல்ல நிறைய வழிகாட்டுவார். ஆனால் நம்ம வந்து குருவை நாம் சிக்கனை பிடிக்க வேண்டும், அந்த குரு தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். இப்போது நல்ல குரு கிடைக்கணும். இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது குருங்கிறதுக்கு கொஞ்சம் இப்போ நிறைய பேர் குரு இருக்காங்க இப்போ நாட்டில், தெளிந்த குருவும் இருக்காங்க. இப்போ குருவினுடைய இடத்துக்கு அந்த இடத்த அடையிறதுக்கு முயற்சி செய்கிறவங்களும் இன்னைக்கு குருவாக இருக்காங்க. அது பக்குவப்பட்டு கொண்டு இருக்கின்ற குருகளும் இருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் திருமலை சொல்கிறாரு, பக்குவம் இல்லாத குரு, பக்குவம் இல்லாத மாணவர், ரெண்டு பேரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணுறார். அந்த காலத்தில் திருமலர் காலத்தில் சொல்லிகிட்டு இருக்கேன். அது என்ன சொல்கிறாரு, பிளைண்டு லீடிங் த பிளைண்டு. இப்போ ஒரு குருடன் வந்து குருடனுக்கு வழிகாட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி தெளிவு இல்லாத குரு தெளிவு இல்லாத சீடருக்கு வழிகாட்டினா என்னவாகும் அப்படின்னு ஒரு கற்பனை செய்து பார்க்குறார். அது கற்பனை செய்து பார்த்து ஒரு பாடலில் சொல்கிறாரு, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். இப்போ குருன்னா என்ன செய்யணும்னா, அந்த மாணவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை நீக்க வேண்டும். அந்த அழுக்கையை நீக்க தெரியாத குருவை ஒருத்தர் குருவாக கொன்று விட்டார். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். அப்ப அழுக்கை நீக்க தெரியல, அழுக்க நீக்க தெரியாத ஒரு குரு, அந்த 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 மாதிரி ஒரு குருவை வந்து ஒரு சீடர் தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆனால் இந்த சீடருக்கும் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும், குருவுக்கு அழுக்கு நிற்க தெரியல. அப்போ ரெண்டு பேர்கிட்டையுமே அழுக்கு இருக்கும், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ அந்த அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு, குருடும் குருட்டாட்டம் ஆடி. அப்போ தெளிவு இல்லாத குருவும் ஒரு குருடு. அழுக்கு உள்ள சீடரும் ஒரு குருடு. அப்போ இந்த குரு வந்து அந்த குருவுக்கு உபதேசம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், ரெண்டு பேரும் குருடு, விளையாடுற ஆட்டமும் குருடு, விளையாட்டும் குருடான். அதனால சொல்லுவார், குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அப்போ ரெண்டு பேருமே குழியில் விழுந்துருவாங்க. அது வந்து குழின்னு சொன்னோம்னா இந்த இதில் நரகம்னு பேர். அதில் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு. அப்போ மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காக நாம் நல்ல குருவை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதனால தான் கொல்லினும் நல்ல குருவை கொள்ளுக அப்படின்னார். அப்புறம் இந்த தவம் என்ற ஒரு பகுதி, இப்போ இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா தபஸ் அப்படிங்கிறோம். இந்த தபஸ் அப்படின்னா மன ஒடுக்கம்னு அர்த்தம். மனசு வந்து ஒடுங்கணும், கருவிகள் ஒடுங்கணும், மன ஓட்டம் இருக்கக்கூடாது. மனம் வந்து ஒரு இடத்துல நிலைவாக இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், தவம் என்பது ஒரு சடங்கு நெறி அல்ல. தவம் என்பது ஒரு அடங்கு நெறி, அது ஒரு ஒடுங்கும் நிலை. அப்போ அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த தவசுங்கிறது மேல்நிலையில் இருக்கும். அப்போ தவநிலை கொண்டவர்களுக்கு பற்று இருக்காது. இது பற்றற்ற நிலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் தவத்தில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானக்கண் திறக்கும். பற்றற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேடைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண் அவர்களுக்கு திறக்கும். மனம் ஒடுங்கணும். இந்த நமக்கு இருக்கிறதுல இந்த ரெண்டு கண், ஊனக்கண். இந்த ஊனக்கண்ணை வைத்து கொண்டு உலகில தான் பார்க்கலாம். அருளியல் நிலைகளை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது ஞானக்கண் திறக்கணும். அதான் அந்த ஞானக்கண் என்பது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மூன்றாவது கண்ணை திறந்துருச்சு அப்படின்னா அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனையும் இருந்த இடத்துலேருந்தே பார்க்கலாம். எந்த செய்தியாக இருந்தாலும் இருக்கிற இடத்துலேருந்து கேட்கலாம். அது வந்து தவ வலிமை பெற்ற ஞானிகளினுடைய நிலை அது. அதுவும் ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர் உள்ளம் நடுங்குவதில்லை. ஒடுங்கி அப்படின்னு சொன்னால் அந்த மனமானது ஒடுங்கி, கருவிகரணங்கள் ஒடுங்கி, உலக விஷயங்களுக்கு தம்மை ஈடுபடுத்தாமல் தன் இறை சிந்தனையிலேயே ஆழத்தில் இருந்து உள்ளத்தில் இறைவனை பூஜை செய்து ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அது ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் அப்படிங்கிறது. ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது எளிதாமின்னு சொல்லி நம்முடைய திருஞான சம்பந்தர் அந்த தேவாரத்தில் பாடுவார். அப்போ ஒரு நெறிய மனம் அப்படிங்கிறது ஒடுங்கிய மனம், ஒரே சிந்தனை. அப்போ ஒடுங்கி நிலை பெற்ற உத்தமர், இந்த உத்தமர் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்தமருங்கிறது இறைவனை குறிக்கக்கூடிய சொல்லுது. சொல்லுவாங்களா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடின்னு வைணவத்தில் வரும். உத்தமனா இறைவன் அர்த்தம். அப்போ அந்த உத்தமர் என்று சொன்னால் அந்த மனித நிலையிலே வந்து தபஸ் என்று சொல்லக்கூடிய தவநிலை சார்ந்து இறைவனோடு கூடி வாழ்கின்ற மேலான ஞான நிலையை பெற்றவர்களுக்கு உத்தமர்னு பேர். அந்த உத்தமர் என்று சொல்லக்கூடிய தவசுகளுக்கு உள்ளம் நடுங்குவதில்லை. அவள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நமனும் அங்கில்லை. நமன் என்று சொன்னால் கூற்றுவன் யமன். யமன் அங்கே வரமாட்டான். இப்போ ஞானிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யமனுக்கு வேலையே இல்லை. அதுவும் சிவயோகி சிவஞானிகளுக்கெல்லாம் யமனுக்கு இங்கே வேலையே இல்லை. ஏன்னா அவருடைய ஜீவசமாதி காலத்தில், ஜீவமுத்தி அடைகிற காலத்தில் வந்து அந்த ஆன்மாவை வந்து அழைச்சிக்கிட்டு போனோம்னா அங்கே வந்து அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகணங்கள் வருவாங்க. யமன் அங்கே வேலை இல்லை. ஆனால் அந்த சிவஞானிகளுக்கு, சிவஞானிகள் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கே யமன் அங்கு வரமாட்டான். சரி, அப்படிப்பட்டவர்களுக்கு இடும்பையும் இல்லை, எந்த விதமான துன்பமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒடுக்க நிலையில் இருப்பதனால் அந்த வாசி என்று சொல்லக்கூடிய காற்றையே ஆகாரமாக கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கென்று ஒன்றும் இல்லை. இறைவன் மட்டும்தான் அவர்களுக்கு துணை. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு துன்பம் இருக்காது. ஆனால் உலகில் அந்த உலகியல் என்று சொல்லக்கூடிய அந்த பாசம் இல்லாததுனால அவர்களுக்கு துன்பம் இருக்காது. அடுத்த வரி தான் இராப்பகல் இல்லை. இந்த இராப்பகல் இல்லைங்கிறது ஒரு யோக செய்தி அது. அப்போ அவங்களுக்கு இரவும் இல்லை பகலும் இல்லைன்னு சொன்னால் இராப்பகல் அற்ற இடத்துல போய் அந்த வெட்ட வெளியில் போய் இருப்பாங்க. இப்போ பிராதிரி ஒரு மணிக்கு இரவு ஒரு மணிக்கு அவங்க அப்படியே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், யோகத்தில் உட்காந்தாங்கன்னா அங்கே வெளிச்சமாக தெரியும். அப்போ அதுவும் வெளிச்சம் தானே. அப்போ பகல் இரவு என்பது வந்து உலகில் இருக்கிறவங்களுக்கு தான். அருளியில் இருக்கிறவங்களுக்கு, யோகத்தில் இருப்பவர்களுக்கு, நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே வந்து வெளிச்சம்தான். எல்லாமே வந்து பிரபஞ்சத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தியிருப்பாங்க, இறைவனோடு கூடியிருப்பாங்க. அங்கே அவளுக்கு இராப்பகல் இல்லை. அப்போ இரவும் பகலும் இல்லைன்னா அவளுக்கு மறுபிறவி இல்லாத நிலைக்கு போகிறாங்க அவங்க. அதனால் அவளுக்கு துன்பம் இல்லை, படும் துன்பம் இல்லை பற்றுவிட்டோருக்கேன்.